குறிப்பாக இஸ்லாத்தின் மூலாதாரமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு மதுஹபுகள், வரலாறுகள், இஜ்மாவு சஹாபா மற்றும் பஹ்மு சஹாபா, தவாக்குல் அமல், இப்படியான பல்வேறுபட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது மனித கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்றுகிற இந்த காலகட்டத்தில் குர்ஆன் சுன்னாவை மட்டுமே மூலாதாரமாக கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற வகையில் வரலாறுகள் என்றால் என்ன, அது இஸ்லாத்தின் மூலாதாரம் ஆகுமா, எனவே இஸ்லாத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த உரை இன்ஷா அல்லாஹ் அமையப்பெற இருக்கிறது. எனவே இந்த உரையை அனைத்து சகோதரர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்களும் இறுதி வரையும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد وأزواجه وذرياته ومن أهل بيته وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாமும் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்க நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இதுவரைக்கும் உலகத்தில் இஸ்லாமும் வரலாறும் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு நடத்தப்பட்டதாக நாம் அறியவில்லை. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படை காரணம், இன்று காணப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் அனைவரும் அறிந்த பிரகாரம் இது 73 பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் 73 சொர்க்கம் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால், 72 நரகம், ஒன்றுதான் சொர்க்கம் செல்லும் என்றார்கள். அந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் போது அது நானும் எனது தோழர்களும் இருந்த அடிப்படையில் இருக்கின்றார்களே அவர்கள் என்றார்கள். அதாவது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும். இன்னொரு இடத்தில் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த பிரிவை பற்றி வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்து உலகத்தில் வாழ்கின்றவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நரகத்தை பயப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை பற்றி எந்த சிந்தனை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் நரகம் சென்றுவிடக் கூடாது என்ற அச்சமும் உள்ளவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை உணர்த்துவது கட்டாய கடமையாகும். எனவே இன்று இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகும். அதாவது நாங்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே இஸ்லாத்தின் மூலாதாரமாக எடுத்து அதிலிருந்து இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் எங்களை தவிர உள்ள ஏனைய அமைப்புகள் எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுடன் இன்னும் பல விடயங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு பெரும் குழப்பமாகவும் இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த தலைப்பை விட்டு இஸ்லாத்திற்கும் இந்த வரலாறு என்ற ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏன் இந்த வரலாற்றை பின்பற்றுவதில்லை, ஏனையவர்கள் இந்த வரலாற்றை பின்பற்றுகிறார்கள், நாங்கள் இதை பின்பற்றாமல் இருப்பதற்குரிய அடிப்படை காரணத்தை இந்த கூட்டத்தில் விளக்குவதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். அந்த அடிப்படையில் அல் இஸ்லாம் இருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் இதை பற்றி விளக்க வேண்டிய தேவை இல்லை, அனைவருக்கும் தெரியும் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன். அந்த இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இஸ்லாம் இருக்கின்றது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒன்று. இதை கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு மறுபெயர் வஹி. வரலாறு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால் தோன்றியது. அதை மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் இருக்கின்றது, இதை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். ஆனால் வரலாற்றை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்தவில்லை. இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து இறங்கிய மார்க்கம். இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து இறங்கிய மார்க்கம். வரலாறு என்பது இந்த பூமியிலிருந்து தோன்றியது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் வானத்திலிருந்து இறங்கிய அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் பெறப்படும். இது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலும் எந்த பிரிவிலும் எந்த அமைப்பிலும் காண முடியாது. அவர்கள் கலப்படம் செய்து வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸின் படி அல்லாஹ்வுடைய தீனை, தூய்மையான அத்தீனுல் காலிஸ், தூய்மையான இந்த மார்க்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிறீர்கள். இதில் எந்த கலப்படமும் கிடையாது. அப்படியே எங்களுக்கு தெரியாமல் ஒரு கலப்படம் உள்ளுக்கு இருந்து யாராவது வந்து சொன்னால் உடனே அது நீக்கப்படும். ஏனென்றால் எங்களுடைய அடிப்படை இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே இஸ்லாத்தின் மூலாதாரங்களாக இருக்கின்றபடியால் இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இஸ்லாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமீர் அவசியம், ஒரு அமீர் இருப்பார். இதே போன்று அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த இஸ்லாத்தில் இருப்பவர்கள் ஒரு ஜமாஅத்தாக, ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்ற பெயரில் அவர்கள் இருப்பார்கள். அந்த அமீர் அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இணைய வருகின்றவரிடத்தில் ஒரு பைஅத் எடுப்பார். அந்த பைஅத்தை முறித்துக் கொண்டு யாராவது சென்றால் அவர் மார்க்கத்திலிருந்து போய்விட்டார், அவரை முறுத்தது என்று இஸ்லாத்தில் சொல்லப்படும். யார் அந்த பைஅத்தை செய்யாமலும் அந்த ஜமாஅத்தில் இணையாமலும் அமீருக்கு கட்டுப்படாமலும் இருந்தால் அவரை இஸ்லாம் ஜாஹிலியத்து என்று சொல்லுகின்றது. அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவுவார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் 12 ஹலீபாக்களுக்கு பிறகு 73 பிரியும். அதில் 72 நரகம், 1 சொர்க்கம். இதுவும் இந்த இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு விடயம். இப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனையவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை மட்டும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் ஏனைய பிரிவுகள் இந்த வரலாற்றையும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுக்கின்றோம், ஏன் இந்த வரலாற்றை எடுக்கக்கூடாது? இந்த வரலாற்றை பின்பற்றினால் இதனால் என்ன விளைவு ஏற்படுகின்றது? முழு உலகமும் இந்த வரலாற்றை தானே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது மார்க்கத்தோடு இணைத்து. உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது. ஒரு உதாரணம் உங்களுக்கு தருகின்றேன், ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள. அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள், அது குர்ஆன் ஹதீஸ். வரலாறு என்ன? மதுஹபுகள் என் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவது வாஜிபுன். தக்லீது இஹ்தா அல் மதாஹிபில் அர்பா வாஜிப், 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது வாஜிப். இது வரலாறு. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார், குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம். ஆனால் மதுஹபுல எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வரலாற்றை, இது வரலாறு. இப்படி 4 ஒன்றை பின்பற்ற வேண்டும். ஒரு முஸ்லிம் எதை பின்பற்றுவது? குர்ஆன் ஹதீஸா இந்த வரலாற்றையா? இதனால் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகள் இருக்கின்றனவே அவைகளை பின்பற்றுவதே இல்லை. குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவது. அப்ப ஏன் நாங்கள் வரலாற்றை எடுக்கக்கூடாது என்று கேட்டால், அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகளாக காணப்படுகின்றன. பல மசாயில்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். அதில் சில குறிப்பிட்டதை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். என்ன? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இலாஹு ஒரே ஒருவன் தான். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்றது குர்ஆன் ஹதீஸ், ஒரே ஒரு அல்லாஹ். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகின்றது? பல அல்லாஹ் இருக்கின்றான், அல்லது எல்லாமே அல்லாஹ். பாருங்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இந்த வரலாற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை. குல் ஹுவல்லாஹு அஹத், ஆனால் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இப்ப காட்டுவேன் நான்,
எத்தனை அல்லாஹ். உதாரணமாக ஷாபி மதுஹபை சேர்ந்த ஷஹரானி ஹுஜ்ஜத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கஸ்ஸாலி மன்சூரே ஹல்லாஜி பிஸ்தாமி இவர்களெல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள், எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு படைப்பையும் பார்த்து இந்த தண்ணீர் போலே இது அல்லாஹ் என்று சொல்லலாம், சொல்லணும். அப்படி சொல்பவன் தான் ஏகத்துவவாதி. இந்த அறிஞர்களிடத்தில் இது யாருடைய கொள்கை, இது வந்துவிட்டு ஃபிரௌனுடைய கொள்கை. ஃபிரௌன் தான் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்வான அல்லாஹ் என்ற ரப்பு. அப்ப இப்படி ஒவ்வொருவனும் நான் அல்லாஹ் என்று எல்லா அனைத்தும் அல்லாஹ் அல்லாஹ் பலர் இருக்கின்றான் என்று சொல்வது ஃபிரௌனுடைய கொள்கை. சரி, இப்ப கேள்வி வருகின்றது, இப்படிப்பட்ட இந்த இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்களா? உலகத்திலே இருக்கக்கூடிய மதரசாக்கள் பல்கலைக்கழகங்கள் இந்த அனைத்திலும் கஸ்ஸாலி என்று சொன்னால் ஒரு தனி மதிப்பு. அவர் பெரிய ஒரு அறிஞர், அவருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பார்கள். அவருக்கு எஹ்யா உலூமுத்தீன் என்றும் நாலு பாகம் இருக்கிறது. இந்த கஸ்ஸாலியுடைய அந்த எஹ்யா உலூமுத்தீனை எடுத்து பார்த்தால் அதிலே எழுதுகின்றார் எப்படி, தௌஹீது நாலு வகை, தௌஹீது நாலு வகை. அதிலே ஆக உயர்ந்த தௌஹீத்வாதி யார் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து இது அல்லாஹ் இது அல்லாஹ் என்று சொல்லணும், அவன்தான் உண்மையான ஏகத்துவவாதி. இதுதான் மன்சூர் ஹல்லாஜியுடைய கொள்கையும். இந்த சமூகத்திலே மதரசாக்களிலே மன்சூர் ஹல்லாஜி என்றால் பெரிய ஒரு அவுலியான்னு சொல்லுவாங்க. ஆனால் தெளிவான ஒரு வழிகேடர், கஸ்ஸாலி வழிகேடர், இவரு ஷஹரானி வழிகேடர், இதே போல மன்சூர் ஹல்லாஜி வழிகேடர். மன்சூர் ஹல்லாஜியுடைய வரலாறு பிரபலியம், பகதாஜிலே இருந்தார். இவர் என்ன செய்யார், ஆரம்பத்தில் ஷரியாவிலே இருந்தார், பிறகு தரீகா, பிறகு மஹரிபா, அதுபோல ஹக்கீக்கத்துக்கு வந்துட்டார். ஹக்கீக்கத்துக்கு வந்தா அவங்கடப்படி அனல்லா அனல்லான்னு சொல்லணும், நான் தான் அல்லாஹ் நான் தான் அல்லாஹ்னு சொல்லணும். துணிமணியெல்லாம் கலைஞ்சி நீக்கிடணும், நிர்வாணமாக தான் அவங்க இருக்கணும். இதுதான் அவங்களுடைய நாலாவது அசல் தௌஹீது. கஸ்ஸாலி கொள்கை இந்த கொள்கை தான். அப்போ மன்சூரே ஹல்லாஜி பகதாதில் இருக்கும் போது அனல்லா அனல்லா அனல்லான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது அங்க இருந்த கலீஃபாவுக்கு தெரியப்பட்டு சொன்னாரா, இவர் முஷ்ரிக்கு சிறுக்க வைக்கிறார், இவரை வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ சரியத்தில் உள்ளவங்க என்ன செய்யாங்க, இவரை பிடிச்சி வெட்டி போட்டாங்களாம். வெட்டினத்துக்கு போற பார்த்தா அவருடைய ரத்தம் கொதிச்சு கொதிச்சு பாயிரான், அனல்லா அனல்லா அனல்லாண்டு. இது பிரபல்யமான அவரோட வரலாறு சொல்றான். இப்படிப்பட்டவர் மன்சூரே ஹல்லாஜ். அப்ப கஸ்ஸாலி அவரும் இதைத்தான் சொல்றார். என்னன்னு கேட்டா ஒருத்தன் தான் இருக்கிறான். அப்ப இந்த தெரியல, இது நம்மளோட கண்ணுடைய கோளாறு. இப்படி நமக்கு விளங்குது, ஒண்ணுதான், எல்லாமே அல்லாஹ் தான். இந்த கொள்கை நீங்க நிறைய பேர் உலகத்திலேயே சூஃபியாக்கன்னு சொல்ற. அப்ப நீங்க கஸ்ஸாலிய குஜ்ஜத்தை இஸ்லாம் என்று போற்றி புகழ்றாங்க, பார்த்தா அவர் ரவுக்மோலுடைய கொள்கை உடையவர். காத்தாமுடைய ரவுக்மோலுடைய கொள்கை தான் கஸ்ஸாலியுடைய கொள்கை. ஆனா பெரிய ஒரு ஆச்சரியம், ஜம்மியத்துல் உலமா ரவுக்மோலிய முறுத்ததுக்காக ஃபத்வா கொடுத்தாச்சு. ஏன், இவர் எல்லாம் அல்லாங்கிறார். நான் கேள்விப்பட்ட அல்லாஹுவாலம் சந்தைக்கு போவாரா, மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மீனை தூக்கி இந்த அல்லாட விலையை கேட்பாராம். அவட கொள்கை தானே. அப்ப இவர் முருத்தது காஃபிர்னு ஃபத்வா கொடுத்தாரு. ஆனா ஹஸ்ஸாலிக்கு கொடுக்க இல்ல, மன்சூர் ஹல்லாஜிக்கு கொடுக்க இல்ல, ஷாரானிக்கு கொடுக்க இல்ல. அது ஏன் இவ ஏன் அப்துல் ரஹ்மான் மொழியை நான் சரிந்து சொல்ல வர இல்ல, நான் கேட்கிறேன் ஜம்மியத்துல மால அவரு முருத்தத்துன்னு சொன்னா இந்த ஹஸ்ஸாலி மன்சூர் ஹல்லாஜி எல்லாம் யாரு? ஆனா எல்லா மதரசாக்களிலும் ஒவ்வொரு பாடசாலையும் ஒரு பாட்டு படிப்பாங்க, ஒரு பைப் எப்படி யா ரப்பி ஆத்திலனா இல்மன் வ பஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைஹி கஸ்ஸாலி என்று படிப்பாங்க. என்ன கருத்து? யா ரப்பி ஆத்திலனா, ரப்பே எங்களுக்கு தா என்னத்த, இல்மன் வ பஹ்மன் ஞானத்தையும் அறிவையும் விளக்கத்தையும் தா. எப்படிப்பட்ட விளக்கம்? யா ரப்பி ஆதைத லி ஷைஹி கஸ்ஸாலி, கஸ்ஸாலிக்கு நீ எப்படி விளக்கத்தை கொடுத்தாயோ அந்த விளக்கத்தை எங்களுக்கு தாண்டி மதரசாக்களையும் ஸ்கூலையும் படிக்கிறாங்க. அப்ப இதைத்தான் ரவு மோலி கோட்டையிலையும் படிச்சுப்பாரு, ஸ்கூல்களையும் படிச்சுக்காரு. படிச்ச துவா கபூல் ஆகிட்டு கபூலானோடனே எல்லா நாள் சொல்லி தோங்கிட்டாரு. இப்ப அவரை முருகன் பத்துவா கொடுத்தா என்ன நியாயம் இருக்கேன்னு கேட்கிறேன். நாம தானே படிக்கிறோம் ஸ்கூல்லையும் மருசாக்களையும். கஸ்ஸாலிக்கு கொடுத்த அறிவு எங்களுக்கு தா. கஸ்ஸாலி அறிவு என்ன? எல்லாம் அல்லாண்டு சொல்லணும், அவன் தான் உண்மையான முஸ்லீம். அவரு துவா கபூலாகி ரவுப் மொழி அப்படி சொல்ல துவங்கிட்டாரு. சரி அவருக்கு பத்துவா கொடுத்தாச்சு. இப்ப இவங்களோட கேஸ் என்ன? ஐயா உலகமுத்தின் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அங்க பாருங்க என்னாண்டு குர்ஆன்ல அல்லாஹ் ஒருவன், வரலாற்றுல எல்லாம் அல்ல. இந்த சமூகத்துல என்ன, நாங்கன்னா சின்ன பிள்ளையில இந்த மேடைகளை மூளை மாதிரி பேசுவாங்க. எலும்புனா என்ன? எங்கும் நிறைந்த ஏகனே, நீ தூணிலும் இருக்கிறாய் துரும்பிலும் இருக்கிறாய், பெண்கள் கொஞ்சம் கூட்டி வாசப்படியிலும் இருக்கிறாய். என்ன கொள்கை இது? எத்தனை தூணும் அப்ப எத்தனை அல்ல? இந்த கொள்கை உடையவங்க தான் உலகத்துல கூடுதல் ஆகிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கொள்கை உடையவர்கள் தான். அப்ப இங்க பாருங்க, இது வரலாற்றையும் இஸ்லாத்தையும் பாருங்க, ரெண்டுக்கும் முரணா இருக்குது. எப்படி இந்த வரலாற்றை நாம பின்பற்ற இயலுமா? பின்பற்ற இயலாது. அப்ப அதனால்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுது குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றணும். இன்னொரு இரண்டாவது உதாரணம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நல்லா கவனிங்க, மன் கத்தல முஃமினன் முதஅம்மிதன், யார் ஒரு முஃமினை மனமுரண்டாக கொலை செய்தால் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுக்கு கூலி நரகம், ஹாலிதன் ஃபீஹா நிரந்தரமாக அதில் இருப்பான், ஃபலஅனஹு அல்லாஹ் அவனை சபிக்கின்றான், அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். இது ஒரு முஸ்லீமை கொண்டான். சஹீஹ் புகாரியில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாகி விடாதீர்கள். எப்படி? எமுரிபு பாபுக்கும் ஆனாக்கபால், சிலர் சிலருடைய கழுத்துகளை வெட்டுவதன் மூலம் நீங்க காஃபிரா போயிடாது, என்னொரு இடத்துல மூர்த்ததா போயிடாதீங்க. அப்ப ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீமை கொண்டால் அவன் மூர்த்தது காஃபிர். இது குர்ஆன் சட்டம், ஹதீஸுடைய சட்டம். இப்ப வாங்க கொஞ்சம் வரலாறுக்கு. வரலாறு என்ன சொல்லுது? ஒரு முஸ்லீமை தாராளமா கொல்லலாம். எப்படி? சிஃபின் யுத்தம், ஸ்கூல்களில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஜமல் யுத்தம், ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்டது, அப்துல்லா இப்னு ஜுபைர், தல்ஹா, ஜுபைர் இவங்களெல்லாம் கொல்லப்பட்டது யுத்தங்களில். பிஜே ஒருமுறை இலங்கைக்கு வந்து எங்களோட அந்த விவாதத்தில் சொன்னார், 92,000 சஹாபாக்கள் வெட்டுப்பட்டார்கள், என்ன காவிர்களா அப்படின்னு கேட்டார் கேள்வி. நாம கேக்குறது குர்ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லும் போது சஹாபாக்கள் சஹாபாக்களை வெட்டுவார்களா? இது பச்சை பொய் வரலாறு. ஜமல் கிடையாது, சிஃபின் ஒண்ணு கிடையாது. இதே போல யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபா, அவங்க என்ன ஹுசைன கொண்டு அந்த தலையெல்லாம் தட்டில வச்சு போனதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. தல்ஹா ஜுபைர் எல்லாம் அதிக மாவியா அவங்களுக்கு பிறந்த அந்த புரட்சியில வெட்டுப்பட்டார்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஏலமா அருமை சஹாபாக்கள் ஒரு சஹாபிய கொள்ளுவாங்களா? அல்லாஹ் அல் குர்ஆனே ரஹமா உபைனஹும், அவர்கள் அஷிட்டா உ அலல் குஃபார், நிராகரிப்பவர்கள் மீது கடுமையாகவும் முஸ்லீம்களுக்கு மத்தியில அவர்களுக்கு மத்தியில் மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி 70,000 சஹாபாக்கள் ஒட்டுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கற்பனை கூட பண்ண முடியலையே. ஆனா வரலாறு சொல்லுது ஜம்மல் யுத்தம் நடந்துச்சு, சிப்பி நடந்தது, அது நடந்தது, ஹுசைன வெட்டினது குலபாக்கள், அப்படி இப்படி யசீத் தான் வந்துட்டு கொண்டது, அப்துல்லா இப்னு ஜுபைர, தல்ஹா ஜுபைர் யாரு கொண்டது, அலி சொன்னாங்களா மாவியாட்ட நீங்க கொண்டதுன்னு, இவங்க சொன்னாங்களா நீங்க தான் கொண்டதுன்னு, இப்படி எல்லாம் வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. ஆனா யாருமே கண்டுகொள்ள இல்லை உலகத்துல. இது அல்லாஹ் செஞ்ச ஒரு அருப்படை முஸ்லீம்களுக்கு இதை கண்டுபிடிச்சு இதை விளங்குறதுக்கு வந்து பாருங்க. இப்ப நம்ம ஏழமா நம்புங்களா யாராவது இந்த வரலாற்றை? இந்த வரலாற்றை நம்புனா இன்னொரு ஹதீஸ் சொல், அல் காத்தில் வல் மக்தூல் பின்னார், வெட்டினவனும் வெட்டப்பட்டவனும் நரகம் வருவது. அப்ப சிக்கில் ஜமல் 70,000 சஹாபாக்கள் வெட்டுப்பட்டியாங்க, வெட்டினவன சஹாபாக்கள் ரெண்டு பேரும் நரகமா? நஊது பில்லா, இல்ல. அப்ப என்ன அந்த என்ன விஷயம் என்று கேட்டா, பொய் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இது அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்படுத்தவே இல்லை. அதனால ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி இன்றைக்கும் சொல்லும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் பொண்ணு அவன் காஃபிர். ஆனா பிரிவுகள்ல இல்லை, ஈராக்கில் கொண்டு தொலைக்கிறான், சிரியாவில் கொண்டு தொலைக்கிறான், ஹமாசுக்கும் அதுக்கும் பலஸ்தீன கொண்டு தொலைக்கிறான், ஒவ்வொரு நாட்டில் கொண்டு தொலைக்கிறான். காஃபிர்களா? இல்ல, சுஹதாக்கள் சொல்லி எழுதி கொண்டு போய் துளி வீச்சி அடக்கிறான். கொண்டவனும் முஸ்லீமா, கொல்லப்பட்டவனும் முஸ்லீமா. ஹமாசும் பத்தாம் யார்? ரெண்டு பேரும். ஈராக்ல யாரு படையும் முஸ்லீம், அவன் கொல்லப்படுறவனும் முஸ்லீம். அவங்ககிட்ட காஃபிர் இல்ல. ஏன்? இந்த வரலாறு தான் ஆதாரம். அவங்களுக்கு சொல்லுவாங்க ஜம்மல் யுத்தத்தில் 70,000 பேர் வெட்டுப்பட்டு யாராவது காஃபிர் சொன்னாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் கருத்து அது வந்துகிட்டு அது அவங்களுக்கு வழங்கும். சரியா? சஹாபாக்கள் அது அவங்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே கொண்டிக்காங்க. ஆமா, நாம சொல்லுவோம் ஒரு காலமும் கொல்ல இல்லை. சஹாபாக்கள் சந்தேகப்படக்கூடாது. அவங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்தவங்க. ஒரு சிறு பாவத்தை கூட அவங்க பெரும்பாவமாக நாங்கள் கருதினோம் சொல்லுவாங்க. சொல்றாங்களோ அப்படிப்பட்ட ஆளுக்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்கூல்களில் பரீட்சைக்கெல்லாம் இதான் சிப்பின் ஜம்மன் யுத்தத்தை பற்றி பரீட்சை வரலாறு. அதுக்கு பேரு மாற்றி வச்சுக்கோ, நல்லா நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம். அது பேரு கொஞ்சம் நல்லா அழகா இருக்கட்டேன். இது நாகரிகம், முஸ்லீம் முஸ்லீம் கொள்றது நாகரிகமா? ஹுசைன் தலையை வெட்டி தட்டுல கொண்டு வச்சு கொடுத்த உடனே கம்பால குத்துனாங்களாம், இது செய்வாங்களா ஒரு ஹலீஃபா? இது நாகரிகமா? இது நபியுடைய பேரை புள்ள அப்துல்லா இப்னு ஜுபைர் ஒரு மதீனாவில் முதலாவது கிடைச்ச புள்ள. அந்த புள்ள யூதர்கள் சொன்னாங்க சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச உடனே கொஞ்ச நாள புள்ள கிடைக்கல. யூதன் சொன்னாலும் நாங்கள் சூனியம் செஞ்சு விட்டோம், முகமதுக்கு இனி புள்ள கிடைக்காது. அப்படி இதுல முதலாவது புள்ள அப்துல்லா இப்னு ஜுபைர் கிடைக்கும். தூக்கிக்கிட்டு வந்தாங்க தாய் நபி ஈத்த மலத்துல மெண்டு வச்சு விட்டாங்க. அந்த புள்ள வளர்ந்து பெருசா வந்து இருக்கிறாங்க. வரலாறு சொல்லுது யசீதுக்கு இவங்க பையத்து செய்ய இல்லை அப்படின்னு. செய்யாம யசீதுடைய ஆட்சி இருக்கையில் இவங்க இன்னொரு ஜமாத்தை உருவாக்குனாங்களாம். அதோட எஜீதர படை வந்து இவங்களை புடிச்சி வெட்டி கழுமரத்துல ஏற்றிட்டாங்க. பிறகு அந்த கலீபா வந்து சொன்னாரா, இவரை இழுத்துக்கிட்டு போய் யூதர்களுடைய பொன போட்டியில போதைங்க அப்படின்னு. சுபஹானல்லாஹ், இது நடக்குமா? இந்த வரலாற்றை எழுதினவங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? யாருக்கு தெரியும் எழுதினவங்க? பேரியுமா? அவ்வளவுதான், பேரியுமா. எல்லாரும் இமாம்ல எல்லாரும் சரியானவங்களா? இந்த இபுன் அரபி இமாம் தான். இபுன் அரபி ஒரு தொகை இருக்கார் குத்துவாத்தில் மத்தியாங்க. எத்தனையோ பாவம் எல்லாத்திலையும் எல்லா அல்லா எல்லா அல்லா எல்லா அல்லா உமல் கல் புகழ் செஞ்சீரு இல்லா இலாஹு நான் படிச்சுக்கான். அது நாயிலும் பண்டியிலும் எங்களுடைய இலாகு இருக்கிறான். அவர் எழுதினு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? இது நான் பச்சைப்படி எழுதி வச்சுக்க சொன்னாரா, இது சரியா பிள்ளையான்னு பார்ப்போம் சொன்னாரா. நான் இதை கொண்டு போய் காபாவுக்கு மேல வைப்பேன். எல்லாத்தையும் வச்சு காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போனா இது பிழை, அச்சில போட மாட்டோம். காத்துல அடிச்சுக்கிட்டு போவாட்டி இது ஹக்குன்னு சொல்லி வச்சாரா, காத்து கொண்டு போவே இல்லையா? அப்ப இது அந்த புத்தகம் ஹக்குங்கிறதுக்கு ஆதாரம் காத்தா. பாருங்க இவங்கிட்ட எப்படி எழுதி வச்சிருக்காங்களே. அப்ப இந்த வகையில பாருங்க, நாம சொல்றது தல்ஹா, ஜுபைரு, அப்துல்லா இப்னு ஜுபைரு, ஹுசைனு, இவங்கெல்லாம் சஹாபாக்கள் வெட்டவும் இல்லை, யுத்தம் நடக்கவும் இல்லை. பிரச்சனை கருத்து மோதல், அது இன்றைக்கு எங்களுக்குள்ள வரும் கருத்து மோதல் உண்டாங்க. ஏன்னா உதாரணமா உஸ்மான கொண்டாச்சு, கொண்டு விட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலான்னு அந்த கொண்டவங்களை பிடிச்சி காசு வாங்கையில கொஞ்சம் தொடங்கிட்டான். அப்ப அலி ஆயிஷால வந்து சொன்னாங்கன்னா, பிடிச்சி விட்டுங்க, நாங்க உதவிக்கு வாரோம். அப்ப அங்கன சில கருத்து மோதல்கள் வந்ததே தவிர, அவங்கள ரெண்டு ஜமாஹத்தாக போய் சஹாபாக்களை சஹாபாக்கள் வெட்டினாங்கன்னு எழுதப்பட்டீங்கன்னா பச்சை போய் ஒரு முஸ்லீம் நம்பவே கூடாது. அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் வெட்டினாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு என்ன கண்ணியம் இருக்குது அவங்ககிட்ட? சும்மா சொல்லுவாங்க, நீங்களும் சஹாபாக்களை மதிக்கிறீங்க. யாரு மதிக்கிறீங்க? நாங்க தான் மதிக்கிறோம் அவங்கள. நாங்க சில இந்த வேலை செய்ய மாட்டாங்க அவங்க. அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதே போல இன்னொன்று அப்ப பாத்துக்கிட்டு குர்ஆன் இந்த இஸ்லாத்துக்கும் வரலாற்றுக்கும் உள்ள வித்தியாசங்களை. உண்மையிலே எங்கேயுமே இப்படி ஒரு தலைப்பு யாரும் பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. ஏன்னா இது பிள்ளைண்டு சொல்ல இயலாது அவங்களுக்கு. அவங்க நம்பியில இருக்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க இது பிள்ளைண்டு? இந்த தலைப்புல எடுத்து பேச இயலாது அவங்களுக்கு. இந்த ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு மட்டும்தான் இதை பேசலாம். இன்னொன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக தலாசத்தி அய்யாம். எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் கதைக்காமல் வெறுத்திருப்பது கூடாது. பமன் ஹஜரோ, யார் அப்படி வெறுத்திருக்கின்றாரோ, தகலன் நார், அவன் நரகம் நுழைவான். அபுதாவு. அப்ப முஸ்லீம்களுக்குள்ள மூணு நாளைக்குள்ள ஒரு சிக்கல் பிரச்சனை வந்தா என்ன செய்யலாம்? கொஞ்சம் அப்படி கதைக்காம இடிக்கலாம், அல்ல அனுமதிக்கலாம். ஆனா மூணு நாளைக்கு பிறகு அல்லாட்ட அனுமதி கிடையாது. அப்ப இது ஹதீஸ். இன்னொரு இடத்துல, ஒரு வருடத்துக்கு ஒரு முஸ்லீமை ஒருவன் பகைச்சிருந்தால் அவனை கொலை செய்வதற்கு சமம். இது ஹதீஸ், இதுதான் நாங்க எடுக்கிறோம். ஆனா வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், உடனே அபூபக்கர் தெரிவு செய்யப்பட்டாச்சு ஹலீஃபாவாக. வந்தாங்களாம் ஃபாத்திமா அபூபக்கர்கிட்ட வந்து, வாப்பாட சொத்தெல்லாம் தாங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்கன்னா, வாப்பாட சொத்துக்கு உரிமையாளர் கிடையாது, நபிமார்களுக்கு வாரிசு கிடையாது, தரமாட்டேன்ட்டாங்க. ஆனா செலவுக்கு யுத்தம் பணம் தரும், தோட்டத்தை தரமாட்டேன்ட்டாங்க. அதோட ஃபாத்திமா அபூபக்கரை வெறுத்து ஆறு மாசம் மௌத்தாங்க வரைக்கும் கதைக்கவில்லை. வரலாறு சஹீஹ் புகாரி. சஹீஹ் புகாரில ஹதீஸ் எல்லாம் சரி, முஸ்லீம்ல ஹதீஸ் எல்லாம் சரி. இது வரலாறு. இது இப்ப பாருங்க, நரகம் மூணு நாளைக்கு மேல கதைக்காது. அப்ப அபூபக்கர் சித்திகம் பாத்திமாவும் இப்படி கதைக்காம இடிப்பாங்களா மௌத்தாங்க வரைக்கும். அடுத்து பாத்திமா வந்துட்டு இப்படி சொத்துக்கு ஆசைப்பட்டவங்களா, உயிரோடு நபி இயக்கத்தில் போய் எனக்கு ஒரு ஒரு அடிமை தாங்க வேலைக்குண்டாங்க. அப்ப நபி சொன்னாங்க உனக்கு இதை விட சிறந்த ஒரு தார் என்ன, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 33 ஒத்துக்கொண்டாங்க. இவங்களா போய் சொத்த கேட்பாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அப்ப இந்த வரலாற்றை நம்புனா இப்ப அதான் உலகத்தில் பாருங்க நிறைய பேர் கதைக்கிறீங்கள, பாப்பா மகன் கதைக்கிறீங்கள, அம்மா மகன் கதைக்கிறீங்கள, சொல்லுவாங்க நான் மௌத்தா போனா எனக்கு தண்ணியை ஊத்தக்கூடாது நீ பிள்ளைக்கு பத்தியத்து ஏன் இந்த ஆயாரம் இருக்கிற அபூபக்கர் இருந்தாங்க பாத்திமா இருந்தாங்க. நமக்கு ஆயார் நாம சொல்லுவோம் மூணு நாளைக்கு மேல கதைக்காம நரகம் இதுல அப்படி இருக்கேல அமீர் விடமாட்டார், நாங்க விடமாட்டோம். அவங்களை எடுத்து என்ன குர்ஆனை பின்பற்றீங்களா இல்லையா, உங்களுக்கு மூணு நாள் தான் அனுமதி தந்தி, அதுக்கு மேல உங்களுக்கு ஏலாது கதைங்க சலா சொல்லுங்க அப்படி நாம ஆக்கி விட்டுவோம். ஆனா பிரிவுல சொல்லுவாங்க இந்த அபூபக்கர் எந்திக்கான் பாத்திமா இதுக்கு மேல நமக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதா இது பச்சை பிழையான ஒரு வரலாறு உண்டு. அப்ப அபூபக்கர் சித்திக் பாத்திமா நவூது பில்லா நரகம்னு சொல்லலாமா, அவங்க நம்மகிட்ட கேட்பான். அப்ப நரகமானு கேட்பான், நம்மகிட்ட கவனமா இருக்கணும். அவங்க கேட்பான் அப்ப அபூபக்கர் பாத்திமா நரகமா, நீங்க தான் நரகங்கிறீங்க நாங்க இல்ல, நாங்க சொல்லும் வரலாறு பொய், நீங்கள வரலாற்று நம்பி அவங்கள நரகவாசி ஆக்குறீங்க, நவூது பில்லா நல்ல தெளிவா இருக்கும், அகப்பட்டுற கூடாது. அப்போ இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப தெளிவான ஒண்ணு அபூதாவுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸுக்கு நேர் மாற்றம் இது. இதே போல அல் குர்ஆன்ல நீங்க சூரத்துல குஜராத்தை எடுத்து பாருங்க, அதுல அல்லாஹ் கட்டளை லா தஜஸ்ஸு, மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பம் வராம இருக்கிறதுக்கு, சகோதரத்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் லா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். இப்ப நம்மள ஒரு ஜமாத் ஒரு ஆள் வந்து பையத்தை செஞ்சிட்டாங்க, சைக்கிள் அங்கிட்டு போறாரு, அங்கிட்டு மதுபான கடை ஈக்கு, இப்ப நான் போய் ஒழுங்கிக்கிட்டு எங்க போறான்னு பாக்குறது கூடாது, அவர் எங்கேயும் போட்ட நமக்கு என்ன. அப்ப போய் குடிச்சா அல்லாரிய சொல்றான் திருவி திருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லும் போது எனக்கு என்ன தேவை அவரை பார்க்கறது, இது அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனா இன்னைக்கு எல்லாம் தஜஸ்து திருவி திருவி ஆராயிராங்க, எப்படி சோனக நாடு 57 இருக்கு, 57 நாட்டு உளவுத்துறை வச்சியா என்னத்துக்கு திருவி திருவி ஆறாய, ஒரு பேக்கத்துக்கிட்டுனா போற தாய்லாண்டு புடிச்சு கலட்டி எல்லாத்தையும் பிச்சு அள்ளி எரிஞ்சு என்னோட கழுசான சோதிச்சு சாரத்தை களைஞ்சி உள்ளுக்கு என்ன இருக்குது, இது என்ன, இது யாரு சோதிக்கிறவன் யாரு, அப்துல்லா பாகிஸ்தான்ல ஏர்போர்ட்ல முஸ்லீமா, நீ முஸ்லீமா இந்த ஆயத்தின்படி சோதிப்பியா, 57 நாட்டையும் உளவுத்துறை எல்லாம் சீரெல்லாம் போட்டு சோதிக்கிறோம், இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது தப்பு. ஆனா செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, அவங்களுக்கு குர்ஆன் தெரியாது, வரலாற்றுல நல்ல திருவி திருவி ஆராயலாம். எங்க இருக்குது, சும்மா லேசான ஹலீஃபா இல்ல, உமர் இப்னு கத்தாபே திருவி திருவி ஆராய்ஞ்சாங்களாம் வரலாறு, இரவில் படுக்க மாட்டாங்களாம் ஹலீஃபா ஐக்கியத்துல, ரோட்டெல்லாம் சுத்துவாங்கடா, சுத்தி சுத்தி ஒவ்வொரு வீட்டுல சத்தம் கேட்டா காதை கொடுக்கறதா போய் அதீசில வந்து இயற்கை காட்சி ஊத்தப்படும், தெரியாதவங்க பத்தாவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்களா, காது கொடுப்பாங்களா, இதான் வேலையா விடியே விடிய. அப்படி ஒரு ஹலீஃபாட்டு புகழ்றாங்க, இன்னைக்கு எவ்வளவு குர்ஆனுக்கு முரணாத நடந்தியும் அப்படி பார்த்தா நான் இல்ல நாம சொல்ல நடக்க மாட்டான் இது போல. இப்படித்தான் ஒரு நாள் சத்தம் கேட்கும் போய் காலை கொடுக்க அம்மா சொல்றாங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டு பால கலை மகாச்ச மகா சொல்லிச்சு நான் கலக்க மாட்டேன், ஏன் அமீர் மூமினுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உமா சொல்ல அமீருல் மூமி இங்கே அறிகிறார். அவரையும் அவர் அரண்மனையில கொண்டு வந்து கலை அப்படின்ட்டு ஆளாம். அப்ப இத கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போயிட்டான் உமர் ஹத்தாம். அடுத்த நாள் அந்த பிள்ளைய வர சொல்லி தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களாம். விசுவாசியான புள்ளன்னு இப்படி ஒரு ஹராட்ட செய்து கூடுமா? நான் செய்வாங்களா கூடுமா? துருவி துருவி ஆராயாதீர்கள். இதெல்லாம் பிறப்பள்ளியமான வரலாறு. சமூகத்துல ரேடியோல எல்லாம் பேசுறாங்க. ஒரு நாள் இப்படித்தான் போறாங்க, சத்தம் கேட்குது, ஊத்து ஊத்து அப்படின்னு. என்னத்த ஊத்து? மதுபானத்தை கிளாஸ்ல டக்குன்னு பார்த்தா கதவுல மூடி செவுத்த பாஞ்சிட்டு உள்ள போயிட்டாமா. போய் பார்த்தா எல்லாரும் கூடி ஊத்துறாங்க சாராயம். சாராயமா குடிக்கிறீங்க? நாளைக்கு வாங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜடி. அப்ப வீட்டுக்கார சொன்னா, அமீர் மோமின், நாங்க ஒரு கொலை செஞ்சோம், நீங்க எத்தனை கொலை செஞ்சிட்டீங்க? என்னன்னு கேட்டாங்க. ஒன்னு துருவி துருவி ஆராய்ந்தது போல ஒன்னும், ரெண்டாவது பாஞ்சிக்கிட்டு வந்தது அனுமதி இல்லாம பல, மூணாவது சலான் சொல்ல இல்லை. நீங்க மூணு கொலை செஞ்சீங்க, அப்ப உங்களுக்கு என்ன தண்டனை? அப்ப சொன்னாங்களா, அல்லாவுக்கா இதை மறைச்சிருங்களே விட்டுருங்க அப்படின்னு. பிறப்பள்ளியமான வரலாறுகள் ஏன் கேட்கறீங்க? அப்ப அல்லாவுடைய குர்ஆனுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு செய்வாங்களா? இதை நாம வரலாறுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கடா, இந்த மாதிரி ஒரு தொகை இருக்குது குர்ஆனுக்கும் போறாங்க. அப்ப நாம இதை எடுக்கிறீங்க. இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமின் விசேஷ ஒரு தன்மை. எந்த ஒரு வணக்கத்தை சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தை காட்டும். எந்த ஒரு தடையை போட்டாலும் குர்ஆன் ஹதீஸில் காட்டும் தடையை. இந்த எப்படி நாம முடி பழுத்தால் சாயம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆதாரம் சும்மா நாம சொல்றதா? இல்ல, உடனே ஹதீஸையும் காட்டுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், முடி பழுத்தால் சாயம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆதாரம் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிய கூடாதுமோ? ஆதாரம் நபி சொன்ன நரகவாசியை பார்க்கிறேன்னா இந்த அவரை பாருங்க, கரண்டைக்குள் உடுத்துறவங்க, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிபவர்கள் நரகம் சொன்னாங்க. தெளிவான ஆதாரங்களை தான் நாம காட்டுவேன். அதே போல தொழுகைக்கு பிறகு பத்து திக்ரு செய்யறாங்க, அப்படி லா இலாஹா இல்லல்லாஹ். நாம சொல்ல பிதாத். அப்ப என்ன ஆதாரம்? நபி சொன்னாங்க, குல்லு பிதாத்தின் பலாலா, புதிதாக உருவாக்குகின்ற ஒவ்வொன்றும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகம். நபி சொல்லா 23 வருஷம் தொழில் வச்சுக்காங்க மக்காமதுனால எங்கேயும் இப்படி இதுக்கு பத்து செஞ்சதாக இல்லை. ஆனா மற்றதெல்லாம் வந்து அப்ப இந்த மாதிரி வந்து வரலாறு இப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கு. இதனால்தான் நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமின் விசேஷ தன்மைகளில் ஒன்று இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவது. இதே போல அல் குர்ஆன்ல இருக்குது, ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஆம். ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய காலமும் பாலூட்டக்கூடிய காலம் எல்லாம் சேர்த்து 30 மாசம். இந்த 30 மாசத்துக்குள்ள அல்ல குர்ஆன் சொல்றான். அப்ப இது குர்ஆன். ஆனா வரலாறு ஷாஃபி மதுஹப்ல கொஞ்சம் பாருங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டா ரொம்ப விசரிப்பான் அவங்கள பத்தி, அவங்களோட சிறப்புகள். இமாம் ஷாஃபியில ஒரு வரலாறு என்ன, அவங்க அவங்களோட தாயுடைய வயிற்றுக்குள் 4 வருடங்கள் இருந்தார்களாம், வெளியில வராங்க. அது எப்படி அந்த அளவு சிறுத்திலேயே கராமத்தான் அவங்களுக்கு என்று வரலாறு, தெளிவான வரலாறு. இப்ப 3 நாளைக்கு முந்தி ஒரு விருந்தாளி வந்தது ஏத்தலையில், வந்து எங்களை ஒரு சகோதர காய்ச்சிக்கிட்டு இருந்தது வீட்டில் போய். அப்போ அவனை சொல்லிக்கா மதுகபு சொல்லிக்கா மதுகபுரம் பின்பற்றக்கூடாது. அவர் சொல்லி அவங்க தெரியுமா மதுகபு பற்றி, சாஹிமாம் 4 வருஷம் வைத்துக்கொள்ள எழுதிக்கலாம் அப்படி சிறப்பு. இவர் வந்து என்ன கேட்டார், இப்படி சொன்னாரே என்ன அப்படின்னு. என் குரவான் அப்படி தனி பால் குடியும் உள்ளு போய் நிற்கிறது 30 மாசம் எல்லாம், இது 4 வருஷம் என்னடா அவங்க சொல்றோம். அந்த அளவு அவங்களுக்கு சிறுசிலையே கராமத்தான். இதுக்கு ஹனபி மதுகபு ஒரு அடி இவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு சரியான சண்டை. ஹனபி சாஃபி ஹம்பலி மாலிக்குள்ள கீரியம் பாம்பு மாதிரி வரலாறுல இருக்குது. ஒரு காலத்துல கவுபாவில 4 மெம்பர் இருந்துட்டான் சுத்தி வர, ஒன்னு சாஃபிக்கு அவங்க சாஃபி கொத்துப்பா, இங்கிட்டு ஹனபி கொத்துப்பா, அங்கிட்டு ஹம்பலி, இங்கிட்டு மாலிக். இவங்க அவங்களுக்கு பின்கு தொழுகுறையில அவங்கவங்களுக்கு பின்கு தொழுகுறையில ஏன்டா இவங்ககிட்ட விரலாட்டணும், அவங்ககிட்ட ஆட்டக்கூடாது, அவங்ககிட்ட வசூல கட்டணும், அவங்ககிட்ட பணியை கட்டணும், இவங்ககிட்ட பாத்தியா பறந்து, அவங்ககிட்ட பாத்தியா ஹராமு, இவங்ககிட்ட கும்பல் எடுத்துட்டா முறியும், அவங்கள முறியாது, என்ன செய்யறது, ஒன்னும் தொலையல. அப்ப 4 அப்படி விரோதிகள். அப்ப அந்த ஹனபிகள் ஒரு பதிலை கொடுத்துட்டான் இவங்களுக்கு. சரி, சாஃபி 4 வருஷம் ஏன் இருந்தாங்க தெரியுமா, உள்ளுக்க வயிற்றுக்க எங்கடையுமா அவன் அபூஹனிஃபாவுக்கு பயந்து. ஏன்னா அபூஹனிஃபா மௌத்தானது 150ல் ஹிஜ்ரி, ஷாஃபி பிறந்தது 150ல். அவங்க சொல்றாங்க ஹனஃபிமாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க பயந்து பெறாம உள்ளுக்கு இதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அபூஹனிஃபா. சண்டை அவங்களுக்குள்ள ஹனஃபிகள் எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஹதீஸ, ஒரு வரலாற்றை நபி சொன்னாங்களாம், உம்மத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவருடைய பெயர் அபு ஹனீஃபா, அவர் உம்மத்துக்கு ஒளி விளக்கு சொல்லிட்டு வரலாறு. இஸ்முஹு இத்ரீஸ், என்னுடைய உம்மத்தில் ஒருவர் தோன்றுவார், அவர் இத்ரீஸ் ஷாஃபி, இவர் மக்களை வழிகெடுப்பவர் அப்படின்னு ஹனஃபி இவங்களுக்கு எழுதான். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சரியான சண்டை சட்டர்கள் இருக்குது. கிதாபுகள் அப்படித்தான் ஒரு இடத்துல எழுதிக்காங்க. ஒரு ஷாஃபி இந்த மதுகபில இருந்து ஹனஃபிக்கு போனா அவருக்கு ஹட் அடிக்கும், சாராயம் குடிச்சவருக்கு அடிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க இந்த வரலாறு, குர்ஆன் எழுது 30 மாசம், வரலாறு சொல்லுது 4 வருஷம் இருந்ததாக. இப்படி ஒரு சம்பவம். இதே போல அல் குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் எடுத்த பல இடங்களில் லா தக்தலிபு, கருத்து மோதல் கொள்ளாதீர்கள், தத்தாவா, ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து கட்டுப்பட்டு போங்க, வலா தக்தலிபா, கருத்து மோதல் கொள்ளாதீர்கள், இன்னமன்கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கருத்து மோதல் கொண்டு அழிந்து போனார்கள், மினல் முஷ்ரிகீன் மினல் லதீன ஃபர்ரக்கு தீனஹும், மார்க்கத்தை பிளவுபடுத்தி பிரித்த பிரிவினைவாதிகளைப் போல நீங்க இருக்காதீங்க. இப்படி குர்ஆன் ஹதீஸ் பல விதமான போதனைகள் சொல்லுது. இப்படி இருக்க வரலாறு என்ன சொல்லுது? அப்ப இப்படி இருக்கும் போது அப்ப கருத்து மோதல் கொள்ளாதீர்கள். அப்ப ஹனபி ஷாபி ஹம்பரி மாலிக் என்ன செய்யணும்? எங்களுக்குள்ள கருத்து மோதல் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அனுப்பி சொல்லணும் என்னட்ட பாத்தியா ஓதுனா ஹராம், ஷாஃபிட்ட கட்டாயம் ஓதணும், ஹம்பலில விரும்பினா ஓதலாம், மாலிக்கில வேற சட்டம். அப்ப இது குர்ஆனுக்கு முரண் நாங்க நடக்கிறது. வாங்க 4 பேரும் கூடுவோம், எல்லாரும் பின்னால் உள்ளவங்க கூடி இது கருத்து முதல் இல்லாமல் ஆக்கி ஒரு கருத்துக்கு வந்திருக்கும். அது என்ன ஒரு கருத்து? சலாத்தலிமன் எப்பறம் பாத்தியத்தில் கிட்டாங்க, யாரு பாத்தியா சூர ஓதையில அவருக்கு தொழுகை இல்லை, இந்த பள்ளி முழு பேரும் பாத்தியா ஓதும், ஆனா வர இல்லை அவங்க. ஆனா குர்ஆனுக்கு கருத்து முதல் கொள்ளாதீர்கள். சரி, அவங்கள என்ன, ஒரு பெண்ணை தொட்டா உதவு முடியும், ஒரு ஆள்கிட்ட முடியாது, ஒரு ஆள்கிட்ட வயசை தொட்டா முடியும், ஒரு ஆள்கிட்ட இளம்புள்ள, இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? எல்லா மதுகபுகளும் கூடி வாங்க எல்லாம் சொல்லிதான் கருத்து முதல் கொள்ளாதீங்க. கருத்து மோதல் கொண்டா அருள் கூட அல்லாவோட இல்லாம போயிடும். கருத்து மோதல் கொண்டு பிரிஞ்சா சிறுக்கு. இப்ப நாம 4 மதுகபா பிரிஞ்சிருக்கோம், சிறுக்கு வச்சுக்கிட்டீங்க. நாம நான் உங்களுக்கு பின்னுக்கு தொழுகிறேன், நீங்க எனக்கு பின்னுக்கு தொழுகிறே இல்ல, என்னட ஹராம் உங்கள்கிட்ட ஹலால் என்ன இது வாங்க கூடி ஒரு முடிவு எடுப்போம். எடுக்கையில் ஏன் குர்ஆன் எப்படி தெரியா எடுக்கையில் வரலாறு சொல்லுது கூடும், வரலாறு சொல்லுது கூறும், கருத்து மோதல்லாம் தாராளமா கூறும், தாராளமா பிரிஞ்சு இருக்கலாம் வரலாறு சொல்லுது. அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வரலாற்றை கொண்டு வந்திருக்காங்க, இஹ்திலாஃபுல் அய்மத்தி ரஹ்மத்துன் லில் உம்மத்தி, ஒரு வரலாறு என்ன, இமாம்களுடைய கருத்து மோதல் இருக்கிற இது இந்த உம்மத்துக்கு அருட்கொடை அப்படின்னு பாத்தீங்களா. அங்க கருத்து மோதல் ஷிருக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனை ரஹமத்து இல்ல வந்தீங்க, இங்க இமாம்களுடைய கருத்து மோதல் இப்படி பெண்ணத்திட்ட ஓதுவ முடியுமா இல்லையா அப்படி இப்படிலாம் இருக்கிற இது உம்மத்துக்கு அருட்கொடையா. ஆனா என்ன சொல்லணும், இஃத்திலாஃபுல் அய்மத்தி நிக்மத்துன் லில் உம்மத்தின்னு கொடுக்கும், இது இந்த உம்மத்துக்கு சாபக்கேடு தண்டனை. ஆனா இப்படி எழுதி வச்சுக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த இஸ்லாத்தை போட்டு திரிச்சு குர்ஆன் ஹதீஸை தூக்கி ஒரு முதுகுக்கு பின்னால வரிஞ்சு போட்டு இவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா இந்த மதுகபை தான், இந்த வரலாறுகளை தான் அவங்க மார்க்கமா ஆக்கியிருக்கிறாங்க. அவ இந்த அறிவிப்பில் அவங்க இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கலாம், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜாலுல் இஸ்லாமு அஸீஸன் மலீஅன், இந்த இஸ்லாம் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும், ஹத்தா யகூன இஸ்னா அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் இருக்கும் வரை, ஒரு ஜமாத்தா இருக்கும் 12 வரைக்கும், அதுக்கு பிறகுதான் அது பிரிஞ்சு செஞ்சு செதறி போகண்டாங்க. இது ஹதீஸ் மிக தெளிவாயிருக்குது. அப்ப இதுக்கு பிறகுதான் அந்த 73 பிரிவு 72 நரகம் எல்லாம் அந்த 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகு. அப்ப இது இஸ்லாம் சொல்லுது சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் இப்படி இருக்கும் போதுதான் பாருங்க, இந்த வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி யஸீத் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி 2 ஹலீஃபாக்கள் இருந்தார்கள், 2 கூட்டம், ஒன்னு யஸீது மர்வான் அவங்களுடைய ஆட்சி, இங்கிட்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய ஆட்சி. இப்ப தெளிவான 2 பிரிவு இருந்துகிட்ட காட்டுறாங்க இவங்க, ஆனா ஹதீஸ்லயும் 12 வரைக்கும் பிரிவு இல்லை. இது எத்தனாவது ஹலீஃபா, இது 6வது யஸீதுடைய காலம், அது போய் மர்வான் 7. அப்ப இந்த காலத்திலே பிரிவு தோண்டி இருக்கிறது வரலாற்றை எழுதி வச்சுக்காங்க. அதனால்தான் இப்ப இன்றைக்கு நாம 72 நரகம், 1 சொர்க்கம், பிரிவுல இருக்காங்க இதுல வந்து சேருங்கன்னு சொன்னா அவங்க கேட்கிற கேள்வி இதுதான். அப்ப அவங்கெல்லாம் நரகமா, அலி நரகமா, முஆவியா நரகமா, தல்ஹா நரகமா, ஜுபைர் நரகமா, அப்துல்லா ஜுபைர் நரகமா, என்ன இதெல்லாம் என்ன அவங்க பிரிஞ்சான இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. அப்ப நாம சொல்றது, நாங்க குர்ஆன் ஹதீஸை சொல்றோம், நீங்க குர்ஆன் ஹதீஸை விடுங்க, வரலாற்றை பின்பற்றாதீங்க. நீங்க வரலாற்றுக்கு போனீங்கன்னு சொன்னா வரலாற்றுல எல்லாமே கூடும் தான் வரும், வரலாற்றுல எல்லாம் கூடும், எந்த ஒண்ணுக்கும் வரலாற்று ஆதாரம் இல்லை. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹலக சமாவாத்தி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம், வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான், சுமத்தவா அலல் அர்ஷ், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து பிறகு அரசில் அமர்ந்தான் என்று. அப்ப இதுல விளங்குது அல்லாஹ் எங்க இருக்கிறான், மேல. இதுதான் குர்ஆன் ஜைனபு ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நபிக்கு எல்லா மனைவிமார்களுடைய நபியுடைய திருமணமும் இந்த பூமியில் நடந்தது, ஆனால் என்னுடைய திருமணம் வானத்துக்கு மேலா நடந்தது, அது அல்லாஹ் செஞ்சு வச்சதுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? மேல. தெளிவா காட்டுது இது. இதே போல இப்ப நாங்க துவா கேட்கும் போது என்ன செய்யறோம்? கையை எப்படித்தான் தூக்குறோம். ஏன் தூக்குறோம்? அப்ப உடம்புது மேலே இருக்கிறான் அல்லாஹ். இதுவும் ஒரு ஆதாரம். இதே போல ஒரு முஸ்லீம் அல்லாம யாருக்கும் போட்டு ஒருத்தன் அடிச்சு அவனை ஒசக்க பார்த்துதான் என்ன தெய்யனேன்னு சொல்லுவான், கடவுளே இல்லை. அப்ப உடம்பு அவனுக்கும் விளங்குது மேலதான் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ். மலக்குகள் சுபகுக்கு வராங்க, அசருக்கு வராங்க, அமல்களை எடுத்துக்கிட்டு ஏறி போறாங்களா மேல. எத்தனையோ வருஷத்து பயணத்தை அவங்க ஒரு நாள் கடத்துறாங்கன்னு வந்து இதெல்லாம் காட்டுறது மேல இருந்து சரியா. ஆனா மதுகப்புகளுடைய இவங்களோட வரலாறுகள் என்ன சொல்லுது? அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இல்லையா? அங்க இல்ல, அங்க இல்ல அல்லாஹ். அங்க அரசுல இருக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு வினை வைத்திருக்கிறாங்க. அப்ப இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகள் இப்படி ஒரு தொகை இருக்குது. அப்ப அல்லாஹு தஆலா ஏழு வானத்துக்கு மேலே இருக்கிறாங்கிறது நமக்கு மிக தெளிவாக இந்த குர்ஆன் ஹதீஸ்ல விளங்குது. இதே போல அல்லாஹு தஆலா வானத்தில இருந்து இரவையில முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான், இப்படித்தான் சரியான ஹதீஸ் புகாரில இருக்குது. ஆனா வரலாறுகள் என்ன சொல்லுது? அல்லாஹ் இறங்குறது இல்ல, அவனுடைய அருப்படை இறங்குகிறது, ரஹ்மத்துங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வரலாற்று சம்பவங்களை வச்சுத்தான் அதிகமான மக்கள் குர்ஆன் ஹதீஸ புறக்கணிக்கிறாங்க. அப்ப நாம ஒண்ணு சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நாம சஹி முஸ்லிம் ஹதீஸ கொண்டு வருவோம். கொண்டு மண் மாத்த وليس في عنقه بيعة مات ميتة جاهلية நாம சொல்லுவோம். எவருடைய கழுத்தில் பைஅத்திலே அவர மரணம் ஜாஹிலிய மரணம். உடனே கேள்வி கேட்கிறாங்க, எப்படி? அப்ப பாத்திமா அபூபக்கருக்கு பைஅத்து செய்யலையே, அப்ப அவங்க நரகமா? அலி அபூபக்கருக்கு 6 மாசம் பைஅத்து செய்யல, அப்ப அது என்ன? இப்படி கேட்கிறாங்க. நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த நேர மேலே நான் சொன்னேன், பாத்திமா அபூபக்கரோட கதைக்கையில மௌத்தாவும் வரைக்கும் 6 மாசம், அதுல ஒரு துண்டு விடுபட்டு எனக்கு சொல்றதுக்கு. அதனால வரலாற்றுல எழுதிக்காங்க, அலி ஹலீஃபாவுக்கும் சொல்லாம இரவையில பாத்திமாவை கொண்டு போய் அடக்கிட்டு வந்துட்டாங்களாம். அவ்வளவு சொத்தை குடுக்கையில கோபத்துல இரவையில கொண்டு போய் அடக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அடுத்து குர்ஆன் சொல்லுது ஈசா நபியை மட்டும்தான் அல்லாஹ் உயர்த்தினது, ஆனா வரலாறு சொல்லுது அலியும் உயர்த்தப்பட்டாங்க. சொல்றாங்க நிறைய புஸ்தகங்கள், இபுனியன் படைப்பு, அந்த சைதுன் கிஸ்தா அப்படின்னா இருக்கு, அதில் எழுதிக்குது. அலி மௌத்தான உடனே அலிக்கும் இபுனியனுக்கும் இடையில பெரிய பயங்கர சண்டை வந்து இபுனியன் எழுவது மூலம் அலி சின்னாலும் யாருக்கும் வெட்டேறாது. உடனே அலிட்டு ஒரு குதிரை இருந்துச்சா, அது பறக்குமா, பறந்து இபுனியின் தலையில வாழால விட்டு ரெண்டு துண்டா போயிட்டான். அந்த வாழ் வந்து பூமியில பட்டு பூமியும் குழந்துட்டு. அப்ப பூமி சொல்லிச்சான், அலிய பார்த்து நீ இப்படி செஞ்சு போட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னட்டான் வருவா, நான் பார்த்து போடுறேன். அப்ப அலி சொன்னாங்க, நான் பிள்ளைகள்கிட்ட நான் மௌத்தா போனா பூமியில அடக்க வேணாம், இப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து மலையில வச்சிருங்க. அதே போல சொன்னாங்கன்னா திரும்பி பார்க்க வேணாம். இவங்க பிள்ளைகளாம் கொண்டு போய் மலையில வச்சிட்டு வந்துட்டாங்க. சும்மா வரும்போது இடையில ஒரு அத்தனா ஹுசைன திரும்பி பார்த்தாங்களாம், பார்க்க மரக்குகள் வந்து தூக்கிக்கிட்டு போறாங்களாம் அலிய. இந்த வரலாறுகளை மக்கள் நம்புறாங்கல்ல, எழுதி வச்சுக்காங்க. அது பாருங்க, ஆதி புக்கில் இருக்கு இந்த புஸ்தகங்கள்லாம். இதைத்தான் மக்கள் நம்பி நம்பி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வாரது. அப்ப அலி இடையில கொண்டு அடக்கிட்டாங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை சொன்ன உடனே கேட்கிறான், அப்ப அலி 6 மாசம் செய்யல, பாத்திமா பயிற்சி செய்யல, அவர் சுபேர் செய்யல, அப்ப இவங்களா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பதில் கொடுக்கறதுக்கு? நாம இதைத்தான் சொல்லுவோம். நான் சொல்றது ஹதீஸ் குர்ஆன், நீங்க வந்து வரலாற்றை சொல்றீங்க, நீங்க குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுங்க, இதைத்தான் நாம சொல்றது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் இன்னொரு நாளைக்கு இந்த இஸ்லாம் வரலாறும் பாகம் இரண்டு ஒரு சொற்பொழிவு இன்ஷா அல்லாஹ் ஆற்ற வேண்டி இருக்குது. இப்ப அதுல கொஞ்சம் நிறைய கேள்விகள் வந்து அவர்களுக்கு பதில் தர சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் விரும்பினால் 10 மணி வரைக்கும் கேள்வி பதில வைக்கலாம், இல்லைன்னா முடிச்சு போட்டோம். எப்படி அதனால இப்ப நடந்த விஷயங்களும் நிறைய பேருக்கு யாருமே சந்தேகங்கள் இருந்தா ஒரு ஆள் எழும்பி கேட்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பதில கொடுப்பேன். இப்ப நடந்த விஷயத்துல முடிச்சு கொள்றதா கேள்வி பதிலா முடிச்சு கொள்றதா? அந்த இந்த சில நோட்டீஸ்கள் இருக்குது, எடுத்து பார்த்து கொள்ளுங்க. அது துவா புஸ்தகமும் இருக்குது, தேவைப்பட்டவங்க வாங்கிக்கொள்ளுங்க. அது அப்போது கேள்வி கேட்ட முக்கியமான அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது டைம் வந்துட்டு அதை மட்டும் நாம சொல்லி முடிச்சு கொள்ளுவோம். பாகிஸ்தானில் இருந்து பதில் வந்துள்ளதாக கூறுகிறார்கள், இதனை பற்றி விளக்கவும். இது ஒன்றுமில்லை, நாம அந்த பாகிஸ்தான் அந்த கூட்டம் அதை சிறுக்கு பிதுவத்தை இருக்குது, இஸ்லாத்தின் மூலாதாரத்தை கூட்டி வச்சுக்காங்கன்னு நாம அதுலேருந்து சொன்னோம். அவங்களுக்கு கேட்க இல்லை, நாம ஒதுங்கிட்டோம். ஒதுங்கினத்துக்கு பிறகு ஒரு சிலர் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இன்னும் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்றாங்கிறத பார்ப்போம். எதுக்கு இப்ப நாம குடுத்திருக்கோமே, உங்கள்கிட்ட வந்துட்டு குர்ஆன் ஹதீஸ் உடையுமாவு சஹாபா மௌகூஃபு தவாத்துர் அமலு பஹமு சஹாபாவெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் தாராங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களோட இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்துல அதுல ஒரு ஆள் எழுதியிருக்கிறாரு அவங்களுக்கு, பாகிஸ்தானுக்கு கொழும்புல ஒரு ஆள். என்ன இப்படி இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இஸ்லாத்தில் மூலாதாரம் இல்லைன்னு. அப்ப நீங்க மூலாதாரம் சொல்றீங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு ஆதாரம் தரணும், இது இஸ்லாத்தின் மூலாதாரம் அப்படின்னு. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கொடுக்க இயலுமா? சஹாபாக்களுடைய விளக்கம், சஹாபாக்களுடைய சொல் செயல் மார்க்கங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல கொடுக்க இயலாது. இல்ல எங்களுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கதான். ஆயத்திலே மிதிக்கு வந்துட்டு நானும் எனது தோழர்களும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ் தான். அப்ப இஜ்மா சஹாபாலாம் இல்ல, இப்படி எழுதி கேட்கும். அவங்க ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காங்க, அத நாங்க இன்ஷால மொழிபெயர்த்து அதை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் எல்லாருக்கும். அது சுருக்கம் என்னண்டா, ஒன்றும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அப்படித்தான் போட்டிக்காங்க, இது மார்க்கம் இல்லையே. உதாரணத்துக்கு எப்படி வெள்ளிக்கிழமை உதாரணம் ரெண்டு பாங்கு, அது உஸ்மான் செஞ்சது. அவங்க அந்த பாங்கு சொல்ற இல்ல, ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். வந்துகிட்டு பெருநாத்தோடு தக்கப்பல் அல்லாஹு மின்னா மின்கும் ஓதன்னு இருந்தது. அப்ப அது நாங்க சொல்லிட்டு இது ஹதீஸ் இல்ல, இது சஹாபாக்கள் இது எடுக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. சஹாபாக்கள் செஞ்சுக்காங்க, நாம சொல்லி சஹாபாக்கள் செஞ்சது மார்க்கம் இல்ல, குர்ஆன் ஹதீஸா மார்க்கம். இப்படி அவங்க பிழையான விளக்கங்களை கொடுத்திருக்கிறான். நாம இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தில் மொழிபெயர்த்து அதுக்குரிய விளக்கத்தோடு நாம எல்லா இடத்துலையும் அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கிளைகளுக்கு மிக முக்கியமான கேள்விகள் அப்படி ஒன்று இருந்தா பக்கம் அடித்தறிஞ்சு போதும். அப்போ ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, இப்ப இந்த பயான கேட்கும் போது இந்த மதுகுகளை பத்தி ஒரு வெறுப்பு வருவது, வெறுப்பு தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி சஹாபாக்களை பற்றியும் விசுவாசிகளை பற்றியும் குர்ஆன் கட்டி எழுதி வச்சு வெறுப்பு வரத்தான் செய்யும். இது நபியுடைய காலத்தில் எழுதுனா அதுக்கு புறவாண்டு கேட்குறீங்க. நபியுடைய காலத்தில் இந்திய மதுகபலாம் இந்த இமாம்கள் எழுதினதா அல்லது அதுக்கு பின்னால வந்தவங்களா எழுதுன்னு கேட்கிறாங்க. தாரீக்ன்றது வரலாறு, இது ஹிஜிரி 108 எழுத ஆரம்பிக்குதாங்க. ஏன்னா தாரீக் தபரி இப்படி வரலாறு ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. நேரத்தோட 4 இமாம்கள் அவங்க 150 போறதான் இமாம்கள்னு தோன்றினது, அவருடைய விஷயங்கள் பறந்தது. பின்னால வந்தவங்க தான் எழுதினது. ஆனா அவங்களும் எழுதிக்கான சில பிள்ளைகள். உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபி குரு கிதாபிக்கு அல் உம்மு உண்டு, சரியா? உம்மு, அந்த உம்முல எழுதியிருக்கிறாங்க, ரமலான் மாசத்துல ஒரு நோம்பாளி ஜவால் 12 பிறகு மிஸ்வாக்கு செய்வது மக்ரூஹ். ஆனா ஹதீஸ்ல மிஸ்வாக்கு செஞ்சு சொல்ல நன்மை கூடும். இந்த பாருங்க அவங்களும் எழுதிதான் இருக்காங்க, அப்படி அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அது அதனால நாம அவங்கள பத்தி கதைக்க தேவையில்லாம மூத்தா போயிட்டாங்க. அந்த விஷயத்தை மறப்போம், இந்த விஷயங்கள் போய் அவ்வளவுதான். சுபஹான அல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.